The following is the continuation of the introduction to the Bhagavad Gita as it is by His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Prabhupada.
பின்வரும் பகவத்கீதை உண்மையுருவில் காண அறிமுக உரை தொடர்ச்சி அருளியவர் தெய்வத்திரு ஆ ச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர்.
Recorded on February 19, 1966 in New York.
1966 வருடம் February 19 தேதி நியூயார்க் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
முக்தி ஹித்வா அன்னதா ரூபம் ஸ்வரூபேனா அவஸ்திதி ஸ்வரூபேனா அவஸ்திதி. முக்தி மீன்ஸ் லிபரேஷன் ஃப்ரம் தி கான்டமினேட்டட் கான்சியஸ்னஸ் ஆஃப் திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட் அண்ட் டு பிகம் சிச்சுவேட்டட் இன் பியூர் கான்சியஸ்னஸ்.
முக்திர் ஹித்வான் யதா ரூபம் ஸ்வரூபேன வியவஸ்திதி. முக்தி என்றால் ஜட உலகின் கலங்கப்பட்ட உணர்விலிருந்து விடுதலை பெற்று தூய உணர்வில் நிலை பெறுவதாகும்.
And the whole instruction of Bhagavad Gita is targeted to awaken that pure consciousness.
இத்தகைய தூய உணர்வை எழுப்புவதையே பகவத்கீதையின் அறிவுரைகள் அனைத்தும் குறிக்கோளாக
கொண்டுள்ளன. கிருஷ்ணா இஸ் ஆஸ்கிங் அர்ஜுனா வெதர் இஸ் நவ் இன் பியூரிஃபைட் கான்சியஸ்னஸ் வெதர் ஹி வாஸ் இன் பியூரிஃபைட் கான்சியஸ்னஸ்.
எனவேதான் கீதையின் இறுதி கட்டத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனை இப்போது தூய உணர்வில் இருக்கிறாயா என்று வினவினார்.
The purified consciousness is to act according to the direction of the Lord. That is purified consciousness.
தூய உணர்வு என்றால் இறைவனின் கட்டளைக்கேற்ப செயல்படுவதாகும்.
That is the whole sum and substance of purified consciousness.
இதுவே தூய உணர்வின் உட்பொருளாகும்.
கான்சியஸ்னஸ் இஸ் ஆல்ரெடி தேர் பட் பிகாஸ் வி ஆர் பார்ட் அண்ட் பார்சல்.
இறைவனின் அம்சங்கள் என்பதால் நம்மிடமும் உணர்வு உள்ளது.
தட்ஸ் வி ஆர் அஃபெக்டட். தேர் இஸ் அஃபினிட்டி ஆஃப் பீங் அஃபெக்டட் பை தி மெட்டீரியல் மோட்ஸ்.
இருப்பினும் கீழான குணங்களால் பாதிக்கப்படக்கூடிய தன்மையும் நம்மிடம் உள்ளது.
பட் தி லார்ட் பீங் சுப்ரீம் ஹீ இஸ் நெவர் அஃபெக்ட்.
ஆனால் எல்லாரிலும் உயர்ந்தவரான பகவான் எப்போதுமே பாதிக்கப்படாமல் இருக்கிறார்.
தட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி லார்ட் அண்ட் தி சுப்ரீம் லார்ட் அண்ட் தி.
இதுவே முழுமுதற் கடவுளுக்கும் சிறிய தனிப்பட்ட ஆத்மாவிற்கும் இடையிலான வெற்றுமையாகும்.
Now, this consciousness is, what is this consciousness? This consciousness is that I am.
உணர்வு என்றால் என்ன? நான் என்ற எண்ணமே உணர்வு.
What I am. When in contaminated consciousness, this I am means that I am the Lord of all I service. This is impure consciousness.
நான் என்பது என்ன? கலங்கப்பட்ட நிலையில் நான் என்றால் நான் காணும் எல்லாவற்றிற்கும் நானே இறைவன், நானே அனுபவிப்பவன் என்று பொருள்.
And I am the enjoyer. The whole material world is moving. That every living being is thinking that I am the Lord. And I am the creator of this material world.
ஒவ்வொரு ஜீவனும் தன்னையே முதலாளியாகவும் இப்பௌதிக உலகின் படைப்பாளியாகவும் கருதுவதாலேயே இவ்வுலகம் சுழன்று கொண்டிருக்கிறது.
The consciousness has got two psychic movement or two psychic division. One is that I am the creator and the other is I am the enjoyer.
ஜட உணர்விற்கு இரு பிரிவுகள் உள்ளன. நானே படைப்பவன், நானே அனுபவிப்பவன்.
So the Supreme Lord is actually the creator and he is actually the enjoyer.
ஆனால் உண்மையில் முழுமுதற் கடவுளே படைப்பவரும் அனுபவிப்பவரும் ஆவார்.
And the living entity being part and parcel of the Supreme Lord, he is not actually the creator or the enjoyer.
அந்த பரமபுருஷரின் அம்சமாகிய உயிர்வாளி படைப்பவனும் அல்ல அனுபவிப்பவனும் அல்ல.
But he is a cooperator.
இணைந்து செயல்படுபவனே.
Just like the whole machine, the part of the machine is a cooperator. Or if we can study just the constitution of our body.
அவன் படைக்கப்பட்டவனும் அனுபவிக்கப்படுபவனும் ஆவான். உதாரணமாக ஓர் இயந்திரத்தின் பாகம் அந்த முழு இயந்திரத்துடன் இணைந்து செயல்படுகிறது.
Now, in the body, there are hands, there are legs, there are eyes, and all these instruments working. But all these parts and parcels of the body, they are not enjoyer.
உடலின் உறுப்புகள் மொத்த உடலுடன் இணைந்து செயல்படுகின்றன. கைகள், கண்கள், கால்கள் போன்றவை அனைத்தும் உடலின் பாகங்களே. ஆனால் உண்மையில் அவை அனுபவிப்பவர்கள் அல்ல.
The stomach is the enjoyer.
வயிறே அனுபவிக்கின்றது.
The leg is moving from one place to another.
கால்கள் நகர.
The hand is collecting.
கைகள் உணவை அளிக்க.
The hand is preparing food stuff and the teeth is chewing.
பற்கள் அரைக்க.
And everything, all parts of body are engaged in satisfying the stomach.
உடலின் அங்கங்கள் எல்லாம் வயிற்றை திருப்தி செய்வதில் ஈடுபடுகின்றன.
Because the stomach is the principal and fat within the organization of this body.
ஏனெனில் உடல் என்னும் நிறுவனத்தை வளம் பெற செய்வதில் வயிறே முதன்மையிடம் பெறுகிறது.
And everything should be given to the stomach. Pranopaharatcha jathendriyanam.
எனவே எல்லாம் வயிற்றுக்கு கொடுக்கப்படுகின்றன.
Just like you can see a tree, a grain, by pouring water in the root. Or you can become healthy.
வேரில் நீர் ஊற்றுவதால் தாவரத்தை வளம் பெறச் செய்கிறோம். வயிற்றில் உணவூட்டுவதால் உடலை வளம் பெறச் செய்கிறோம்.
The parts of the body, the hand, the leg, the eyes, the ears, the fingers, everything keeps in healthy stage when the parts of the body cooperate with the stomach.
உடல் ஆரோக்கியமான முறையில் வைத்திருக்கப்பட வேண்டுமெனில் உடலின் உறுப்புகள் வயிற்றை பேணுவதற்கு ஒத்துழைக்க வேண்டும்.
Similarly, the supreme living being, the Lord, he is the enjoyer. And he is the creator.
இது போன்ற பரமபுருஷரே படைப்பவரும் அனுபவிப்பவரும் ஆனதால்
subordinate living beings, the products of the energy of the Supreme Lord, we are just to cooperate with him.
துணை புரியும் ஜீவன்களான நாம் அவரை திருப்தி செய்ய ஒத்துழைக்க வேண்டியவர்கள்.
That cooperation will help. Just for example, a good foodstuff taken by the finger. If the finger think that why should we give it to the stomach? Let us enjoy. That is a mistake. The fingers are unable to enjoy. If fingers want the fruit of enjoyment of that particular foodstuff, the fingers must put it into the stomach.
வயிற்றினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உணவு உடலின் மற்ற அங்கங்கள் எல்லாவற்றிற்கும் உதவுவதைப் போல இந்த ஒத்துழைப்பு உண்மையில் நமக்கே உதவியாகும். உணவை வயிற்றுக்கு கொடுப்பதற்கு பதிலாக தாமே உட்கொள்ள வேண்டும் என்று கையின் விரல்கள் நினைத்தால் அவை ஏமாற்றமடையும்.
The whole arrangement is that the central figure of creation, the central figure of enjoyment is the supreme Lord.
படைப்பதற்கும் இன்பத்தை அனுபவிப்பதற்கும் பரமபுருஷரே மையமாவார்.
And the living entities, they are simply cooperate. By cooperation they enjoy.
உயிர்வாளிகள் எல்லாம் அவருக்கு ஒத்துழைப்பவர்கள். அத்தகைய ஒத்துழைப்பால் அவர்களும் அனுபவிக்க முடியும்.
The relation is just like the master and the servant. If the master is satisfied, if the master is fully satisfied, the servants are automatically satisfied. That is the law.
இந்த உறவு எஜமானருக்கும் சேவகனுக்கும் இடையேயான உறவை போன்றது. எஜமானர் முழு திருப்தி அடைந்தால் சேவகனும் திருப்தி அடைகிறான்.
Similarly, the Supreme Lord should be satisfied, although the tendency for becoming a creator and the tendency to enjoy this material world is there also in the living entities, because it is there in the Supreme Lord. He has created the manifested cosmic world.
அதுபோலவே பரமபுருஷரும் திருப்தி செய்யப்பட வேண்டும். பௌதிக உலகின் படைப்பாளியாகவும் அனுபவிப்பாளனாகவும் ஆவதற்கான விருப்பம் உயிர்வாளியிடம் உள்ள போதிலும், ஏனெனில் தோற்றமளிக்கும் இப்பிரபஞ்சத்தை படைக்க பரமபுருஷரிடம் இவ்விருப்பங்கள் உள்ளன. உயிர்வாளிகள் பரமபுருஷரை திருப்தி செய்தாக வேண்டும்.
Therefore, we shall find in this Bhagavad Gita that the complete whole comprising the supreme controller, the controlled living entities, the cosmic manifestation, the eternal time and the activities.
எனவே பகவத்கீதையிலிருந்து பூரணம் என்பது பரம ஆளுநர், ஆளுகைக்கு உட்பட்ட ஜீவன்கள், பிரபஞ்ச தோற்றம், நித்தியமான காலம், கர்மா ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியது என்பதை காணலாம்.
All of them are completely explained.
இவை இந்நூலில் விளக்கப்படுகின்றன.
So, the whole thing taking together completely is called the absolute truth.
இவை அனைத்தும் முழுமையாக சேர்ந்து பூரணத்தை உருவாக்குகின்றன. இந்த பூரணம் பரம பூரண உண்மை என்று அழைக்கப்படுகிறது.
The complete whole or the supreme absolute truth is therefore the complete personality of Godhead, Sri Krishna. As we have explained, that the manifestation are due to his different energies, and he is the complete whole.
பூரணமும் பரம பூரண உண்மையும் பரமபுருஷ பகவானான ஸ்ரீகிருஷ்ணரே ஆவார். எல்லா தோற்றங்களுக்கும் அவரது பல்வேறு சக்திகளால் உருவானவையே. அவரே பூரணமானவர்.
The impersonal Brahman is explained in the Bhagavad Gita that impersonal Brahma is also subordinate to the complete person. Brahmanaham pratishtha.
Aruva Brahman பரமபுருஷருக்கு கீழ்பட்டதே. பிரம்மனோஹி பிரதிஷ்டாகம் என்று பகவத்கீதையில் விளக்கப்பட்டிருக்கின்றது.
Impersonal Brahma is also, the impersonal Brahma is a more explicitly explained in the Brahma Sutra as the rays, as there is the rays of the sun sign, sun planet.
பிரம்மன் சூரிய ஒளியின் கதிர்களை போன்றதென்று பிரம்மசூத்திரமும் தெளிவாக விளக்குகின்றது.
Similarly, the impersonal Brahma is the shining rays of the Supreme Brahma or the Supreme Personality of God.
புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் ஒளிமயமான கதிர்களே அருவ பிரம்மனாகும்.
Therefore, impersonal Brahma is incomplete realization of the absolute complete whole.
அருவ பிரம்மனை பற்றிய கருத்தும் பரமாத்மாவை பற்றிய கருத்தும் பூரண உண்மையில் முழுமையற்ற அறிவே.
And so also the conception of Paramatma. These things are also explained. Purushottam Yoga. When we shall read the chapter of Purushottam Yoga, it will be seen that the Supreme Personality, Purushottam, is above the impersonal Brahma and partial realization of Paramatma.
Paramatmavayam, Aruva Brahmanayam unarvadai kattilum, Purushottamar ennum Paramapurusha Bhagavanai unarvadai uyarandadu enbadai naam 15th adhyayathil kaanalam.
The Supreme Personality of Godhead is called Sachidananda Vigraha.
Purushottamarana Mulumudar Kadavul Sachidananda Vigraha endru alaikkapadugirar.
In a Brahma Sanghita, the beginning is started like this. Ishara Parama Krishna Sachidananda Vigraha Anadi Radi Govinda Sarvakarana Kara. Govinda Krishna is the cause of all causes. He is the prime hell. So, the Supreme Personality of Godhead is Satchitananda Vigraha.
Brahma Samhidai Ivare Todangigrathu. Ishwara Parama Krishna Satchitananda Vigraha Anadir Adir Govinda Sarva Karana Karanam. Govindanana Krishnare Yella Karanangalakum Karanam Avar. அவரே ஆதி காரணம். அவர் நித்தியமான அறிவு நிரம்பிய ஆனந்தமயமான ரூபத்தை கொண்டுள்ளார்.
Impersonal Brahman realization is the realization of his Sat part, eternity.
அருவ பிரம்மனை உணர்வது அவரது சத் நித்திய நிலையை உணர்வதாகும்.
And Paramatma realization is the realization of Satchit. Eternal knowledge, part realization.
Paramatmavai unarvadu, avarad chat chit, nithiyamum, mulu arivu mudaya, nilayai unarvadagum.
But realization of the personality of Godhead as Krishna is realization of all the transcendental features like sat, chit and ananda in complete vigraha. Vigraha means far. Vigraha means fog.
ஆனால் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரை உணர்வது அவரது அனைத்து ஆன்மீக நிலைகளையும் சத் சித் ஆனந்த நிலைகளை முழு விக்கிரகமாக ரூபமாக உணர்வதாகும்.
அபக்தம் பக்திமாபன்னம் மன்னதி மாம புத்தய. People with less intelligence, they consider the Supreme Truth is impersonal.
குன்றிய அறிவுடையவர்கள் பரம உண்மையை அருவமாக கருதுகின்றனர்.
But he is the person, the transcendental person. This is confirmed in all Vedic literature.
ஆனால் அவர் ஆன்மீக உருவமுடைய ஒரு நபர் என்பது எல்லா வேத இலக்கியங்களிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது.
நித்யா நித்யானாம் சேதனா சேதனானாம். So, as we are also persons, individual living beings, we are persons, we have got our individuality. We are all individuals. Similarly, the Supreme Truth, the Supreme Absolute, is also the ultimate issue. He is a person.
Nityo Nityanam, Chetanas Chetananam. Nam Anaivarum, Tani Tanmayudan Kudiya, Tani Patta Uirvaligalaga Irupadi Polave, Paramapurana Unmayum, இறுதி நிலையில் ஒரு நபரே வியக்தியே.
But realization of the personality of Godhead is realization of all the transcendental features like Sat, Chit and Ananda in complete Vigraha.
அந்த புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை உணர்வதே எல்லா தெய்வீக நிலைகளையும் பூரணமாக உணர்வதாகும்.
Vigraha means form. Therefore, the complete whole is not formless. If he is formless or if he is less in any other thing, he cannot be complete whole.
பூரணம் உருவமற்றவர் அல்ல. அவர் உருவமற்றவராக இருந்தால், மற்றவர்களை விட ஏதாவது ஒரு விதத்தில் குறைந்தவராக இருந்தால், அவரை பூரணமானவராக கூற முடியாது.
The complete whole must have everything within our experience and beyond our experience. Otherwise, he cannot be complete.
நமது அனுபவத்திற்கு உட்பட்டவை, நமது அனுபவத்தை கடந்தவை என அனைத்துமே பூரணத்திடம் இருந்தாக வேண்டும். இல்லையேல் அவர் பூரணமானவர் அல்ல.
The complete whole personality of Godhead has immense potencies. Parasa Shakti Vividhaivasyate. That is also explained in Bhagavad Gita.
பூரணமான பரமபுருஷ பகவான் அளவற்ற சக்திகளை உடையவராவார். பராசிய சக்தீர் விவிதைவ ஸ்ரூயத்தை, அந்த பல்வேறு சக்திகளில் கிருஷ்ணர் எவ்வாறு இயங்குகிறார் என்பதும் பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளது.
How he is acting in different potencies. This phenomenal world or the material world where we are now put is also complete by itself.
நாம் வைக்கப்பட்டிருக்கும் இந்த பௌதிக உலகமும் தன்னில்
பிகாஸ் பூர்ணாமிதம் தி 24 எலிமெண்ட்ஸ் ஆஃப் விச் அகார்டிங் டு சாங்க பிலாசபி தி 24 எலிமெண்ட்ஸ் ஆஃப் விச் திஸ் மெட்டீரியல் யூனிவர்ஸ் இஸ் அ டெம்பரரி மேனிஃபெஸ்டேஷன் ஆர் கம்ப்ளீட்லி அட்ஜஸ்டட் டு ப்ரொடியூஸ் கம்ப்ளீட் திங்ஸ்.
நிரந்தரமற்ற தோற்றமுடைய இப்பௌதிக உலகின் பகுதிப் பொருள்களான 24 மூலப்பொருள்கள் சாங்கிய தத்துவத்தின்படி இந்த அகிலத்தின் பராமரிப்பிற்கும் பாதுகாப்பிற்கும் தேவையான அனைத்து வசதிகளையும் உற்பத்தி செய்யும் அளவிற்கு பூரணமாக
வடிவமைக்கப்பட்டுள்ளன. Each has its own time fixed up by the energy of the complete whole, and when the time is complete, these temporary manifestations will be annihilated by the complete arrangement of the complete.
தேவையற்றது எதுவும் இல்லை, தேவைப்பட்டு இல்லாதது எதுவும் இல்லை. பௌதிக தோற்றத்தின் காலம் பரமபூரணத்தின் சக்தியினால் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த காலம் முடிவு பெற்றவுடன் பூரணத்தின் பூரண ஏற்பாட்டின் மூலம் இந்த நிரந்தரமற்ற தோற்றங்கள் அனைத்தும் அளிக்கப்படும்.
There is complete facility for the small complete units, namely the living entities, to realize the complete.
பூரணமான சிறு உறுப்புகளான ஜீவன்களுக்கு பூரணத்தை உணர்வதற்கான பூரண வசதி உண்டு.
And all sorts of incompleteness is experienced on account of incomplete knowledge of the complete.
பூரணத்தை பற்றிய அறிவு பூரணமின்றி இருப்பதால் எல்லாவித குறைபாடுகளும் உணரப்படுகின்றன.
So, the Bhagavad Gita is the complete knowledge of the Vedic wisdom.
பகவத்கீதை வேத அறிவின் பூரண ஞானத்தை கொண்டுள்ளது.
The whole Vedic knowledge is infallible. There are different examples how we take Vedic knowledge as infallible. Take for example, so far the Hindus are concerned, how they accept the Vedic knowledge as complete. Here is an insignificant example. Just like the cow dung is the stool of an animal.
எல்லா வேத ஞானமும் தவறுகளற்றதாகும். இந்துக்கள் வேத அறிவை முழுமையானதாகவும் தவறுகளற்றதாகவும் ஏற்கின்றனர். உதாரணமாக, பசுஞ்சாணம் மிருகத்தின் மலமாகும்.
According to Smriti or Vedic wisdom,
ஸ்மிருதி எனப்படும் வேத நியதிகளின்படி,
if one touches the stool of an animal, he has to take his bath to purify himself.
ஒருவன் மிருகத்தின் மலத்தை தொட்டால் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக குளிக்க வேண்டும்.
But in the Vedic scriptures, the cow dung is stated as pure. Rather, impure flesh or impure things are purified by touch of the cow dung. Now, if one argues how it is that in one place it is said that the stool of the animal is impure, in another place it is said that the cow dung, which is also the stool of an animal, it is pure. So it is contradictory.
ஆனால் வேத நூல்களில் பசுஞ்சாணம் சுத்தப்படுத்தும் பொருளாக கருதப்படுகிறது. இது முரண்பாடானது என ஒருவர் கருதலாம்.
But actually, it may appear to be contradictory, but because it is Vedic injunction, therefore, for our practical purposes, we accept it.
ஆனால் இது வேத நியதியானதால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது.
And by that acceptance, we are not committing mistake.
மேலும் இதை ஏற்றுக்கொள்பவர் தவறு இழைக்க மாட்டார்.
It has been found by modern science, one doctor, Lal Mohan Ghosa, he has very minutely analyzed the cow dung, and he has found the cow dung is a composition of all antiseptic properties.
சமீப காலத்தில் பசுஞ்சாணம் கிருமிநாசினியின் எல்லா குணங்களையும் உடையது என்பது நவீன விஞ்ஞானத்தால் நிரூபிக்கப்பட்டுள்ளது.
So similarly, he has also analyzed the water of the Ganges out of curiosity. So, and my idea is that Vedic knowledge is complete because it is above all doubts and all mistakes.
எனவே எல்லா தவறுகளுக்கும் சந்தேகங்களுக்கும் அப்பாற்பட்ட வேத ஞானமும் முழுமையானதாகும்.
And Bhagavad Gita is the essence of all Vedic knowledge. The Vedic knowledge is therefore infallible. It comes down through the perfect disciplic succession. Therefore, Vedic knowledge is not a thing of research. Our research work is imperfect because you are searching everything with imperfect senses.
பகவத்கீதை அத்தகைய எல்லா வேத ஞானத்திற்கும் சாராம்சமாக விளங்குகிறது. வேத ஞானத்தை ஆராய்தல் என்னும் கேள்விக்கு இடமில்லை. பக்குவமற்ற புலன்களை கொண்டு ஆராய்வதால் நமது ஆராய்ச்சி பக்குவமற்றதாகும்.
Therefore, the result of our research work is also imperfect. It cannot be perfect. We have to accept the perfect knowledge. The perfect knowledge is coming down. As it is stated in the Bhagavad Gita, just we have begun, evaṁ parampara prārtham imaṁ rājasayu. We have to receive the knowledge from the right source in a disciplic succession of spiritual masters, beginning from the Lord Himself.
Bhagavad Gita-yil kūriyullapadi, paramparayin mūlam kīlirangi varum pakkuvamāna arivai nām peravendum. நாம் சரியான மூலத்திலிருந்து சீட பரம்பரையிலிருந்து அறிவை பெற வேண்டும். அப்பரம்பரை பரம ஆன்மீக குருவான பகவானிடமிருந்து தொடங்கி மற்ற ஆன்மீக குருக்களின் மூலம் தொடரப்படக்கூடிய சீட தொடராக இருக்க வேண்டும்.
பகவத் கீதா இஸ் ஸ்போக்கன் பை தி லார்ட் ஹிம்செல்ஃப் அண்ட் அர்ஜுனா தி ஸ்டூடண்ட் who took lessons of the Bhagavad Gita, he accepted the whole story as it is, without any cutting.
Bhagavan Sri Krishnaridamirundu paadam payindra maanavanana Arjunan avar solvadhellam edirpindri yetrukolgiran.
That is also not allowed, that we accept a certain portion of Bhagavad Gita and reject another portion. That is also not accepted.
Bhagavad Gita in oru pagudhiyai yetrukondu mattoru pagudhiyai maruppadharku anumathikkapaduvathillai. Adu thavaru.
We must accept the Bhagavad Gita without interpretation, without any cutting, and without our own whimsical participation in the matter, because it should be taken as the most perfect Vedic knowledge.
Bhagavad Gita, adilulla yadayum, neekamal, thevayatra karuthuraigal edhumindri, namadu ennapadi arthangal kooramal, ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். வேத ஞானத்தின் மிக பக்குவமான படைப்பாக கீதை ஏற்றுக்கொள்ளுதல் அவசியம்.
The Vedic knowledge is received from the transcendental sources because the first word was spoken by the Lord himself. The word spoken by the Lord is called apaurusya, or not delivered by any person of the mundane world who is infected with four principles of imperfectness.
Vedanyanam anmiga moolangalilirundu perapadigindrathu. Idanai mudalil uraithavar Bhagavane. Naangu vidha kuraipaadugalal peedikkappatta sadharana ulaga manithanin sorkalilirundu Bhagavanin sorkal verupattavai. Enave achorkal apaurusheya endru alaikkapadugindrana.
A living being of the mundane world has four defective principles of life, and they are: one, that he must commit mistakes; two, he must be sometimes illusion; and three, he must try to cheat others; and four, he is endowed with imperfect senses. With all these four principles of imperfectness, one cannot deliver the perfect form of information in the matter of all-pervading knowledge.
ஒரு சாதாரண மனிதன் நிச்சயமாக தவறு செய்யக்கூடியவன். பெரும்பாலும் அறியாமையில் இருக்கிறான். மற்றவர்கள் ஏமாற்றும் குணமுடையவனாக இருக்கிறான். பக்குவமற்ற புலங்களால் கட்டுப்படுத்தப்பட்டவனாக இருக்கிறான். இந்த நான்கு குறைபாடுகளையும் உடையவன் உயர் ஞானத்தின் பக்குவமான விவரத்தை அளிக்க முடியாது.
Are not like that. The Vedic knowledge was imparted in the heart of Brahma, the first created living being, and Brahma, in his turn, disseminated the knowledge to his sons and disciples as they were originally received from the Lord. The Lord being Purnam, or all perfect, there is no chance of his becoming subjected to the laws of material nature.
வேதஞானம் இது போன்ற குறைபாடுள்ள ஜீவன்களால் உபதேசிக்கப்படுவதில்லை. படைப்பின் முதல் உயிர்வாளியான பிரம்மாவின் இதயத்தில் இது உரைக்கப்பட்டது. இறைவனிடமிருந்து தான் பெற்ற இந்த ஞானத்தை பிரம்மதேவர் தனது மகன்களுக்கும் சீடர்களுக்கும் அப்படியே உபதேசித்தார். பகவான் பூரணமானவர், எல்லா விதத்திலும் பக்குவமானவர். மேலும் அவர் பௌதிக இயற்கையின் விதிகளுக்கு உட்படுவதற்கு வாய்ப்பேதுமில்லை.
One should therefore be intelligent enough to know that except the Lord, nobody is the proprietor of anything within the universe. That is explained in the Bhagavad Gita. Aham sarvasya prabhu, matta sarvam pravartate, iti matya bhajanti maam. Buddha Bhavo Samanita. The Lord is the original creator. He is the creator of Brahma. He is the creator of Brahma. In the 11th chapter, the Lord is addressed as Prapitama, because Brahma is addressed as Pitamaha, the grandfather. But he is the creator of the grandfather also.
எனவே பகவானே இவ்வகிலம் முழுமைக்கும் உரிமையாளர். அவரே உண்மையில் படைப்பவர். பிரம்மாவையும் படைப்பவர் அவரே. நாம் இவற்றை அறியும் அளவிற்கு புத்திசாலிகளாக இருக்க வேண்டும். 11 அத்தியாயத்தில் பகவான் பிரபிதாமக என்று அழைக்கப்படுகிறார். ஏனெனில் பிதாமக தாத்தா என்று அழைக்கப்படும் பிரம்மதேவரை படைத்தவர் பகவான்.
So, nobody should claim to be the proprietor of anything, but he must accept things which are set aside by the Lord as his quota of maintenance.
எனவே எந்த பொருளையும் தனக்கு சொந்தம் என்று யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது. தனது பராமரிப்புக்காக தனது பங்காக பகவானால் ஒதுக்கப்பட்டதையே ஒருவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
Now, there are many examples how we have to utilize the allotment of the Lord. That is also explained in the Bhagavad Gita.
பகவானால் நமக்கு ஒதுக்கப்பட்ட பங்கை எவ்வாறு உபயோகிக்க வேண்டும் என்பதற்கு பல உதாரணங்கள் உண்டு. பகவத்கீதையிலும் இது விளக்கப்பட்டுள்ளது.
அர்ஜுனா, he decided in the beginning that he should not fight. That was his own contemplation. Arjuna said to the Lord that it was not possible for him to enjoy the kingdom after killing his own kinsmen.
முதலில் குருக்ஷேத்திர போரில் போரிடக்கூடாது என்று அர்ஜுனன் முடிவு செய்தான். அது அவனது சுய முடிவாகும். தனது உறவினர்களை கொன்றபின் நாட்டை அனுபவிக்க தன்னால் இயலாது என்று இறைவனிடம் கூறினான் அர்ஜுனன்.
At that point of view was due to his conception of the body. Because you are thinking that the body was himself and the body the relatives, his brother, his nephews, his father-in-law or his grandfather, they were expansion of his body and he was thinking in that way to satisfy his bodily demands.
இது உடலை அடிப்படையாக கொண்ட முடிவாகும். ஏனெனில் அர்ஜுனன் தன்னை உடல் என்றும் உடலின் உறவுகளை சகோதரர்கள், மருமகன்கள், மைத்துனர்கள், பிதாமகர்கள் என்றும்
எண்ணினான். He says, Kurisi Bachanang Tava.
எனவே தனது உடல் தேவைகளை திருப்தி செய்ய விரும்பினான். இந்த கண்ணோட்டத்தை மாற்றவே பகவானால் பகவத்கீதை உபதேசிக்கப்பட்டது. இறுதியில் கரிஷியே பச்சனம் தவ, தங்கள் வாக்குப்படி நான் செயல்படுகிறேன் என்று கூறிய அர்ஜுனன் பகவானின் ஆணைக்கிணங்க போர் புரிய முடிவு செய்கிறான்.
Therefore, in this world, the human being is not meant for quarreling like the cats and dogs. They must be intelligent enough to realize the importance of the human life and refuse and to act like ordinary animals.
நாய்களையும் பூனைகளையும் போல் சண்டையிட்டுக் கொள்வதற்காக மனிதன் இவ்வுலகில் பிறக்கவில்லை. மனித வாழ்வின் முக்கியத்துவத்தை உணர்ந்து சாதாரண மிருகங்களைப் போல செயல்பட மனிதன் மறுக்க வேண்டும்.
A human being should realize the aim of human life. This direction is given in all the Vedic literature and the essence is given in the Bhagavad Gita.
அந்த அளவிற்கு அவன் புத்திசாலியாக இருக்க வேண்டும். அவன் தனது வாழ்வின் லட்சியத்தை உணர வேண்டும். இதற்கான வழிமுறை எல்லா வேத இலக்கியங்களிலும் உள்ளது. இதன் சாராம்சம் கீதையில் கூறப்பட்டுள்ளது.
The Vedic literature is meant for the human being and not for the cats and dogs. The cats and dogs can kill their eatable animals, and for that there is no question of sin or their part.
Veda ilakkiyam manidargalukkagave mirugangalukkaga alla. Mirugangal matra mirugangalai kollalam, adil paavam varuvadarkana kelviye illai.
But if a man kills an animal for the satisfaction of his uncontrolled taste, he must be responsible for breaking the laws of nature.
ஆனால் கட்டுப்பாடற்ற தன் சுவையை திருப்தி செய்து கொள்வதற்காக மனிதன் மிருகத்தை கொன்றால் இயற்கையின் விதியை மீறியதற்காக அவன் பொறுப்பேற்க வேண்டும்.
In the Bhagavad Gita, it is clearly explained that there are three kinds of activities according to the different modes of nature. The activities are goodness, the activities of passion, the activities of ignorance. Similarly, there are three kinds of eatables also. Eatables in goodness, eatables on passion, eatables on ignorance. They are all clearly described. And if we properly utilize the instructions of the Bhagavad Gita, then our whole life will become purified and ultimately we shall be able to reach the destination. Jadgatyana nivartanti taddhama paramangama. That information is given in the Bhagavad Gita.
Verupatta iyarkai gunangalukku yerpa மூன்று விதமான செயல்கள் இருக்கின்றன என்று பகவத்கீதை விளக்கமாக கூறுகின்றது. நற்செயல்கள், தீவிரச் செயல்கள், அறியாமை செயல்கள் என்பவை அவை. இதுபோல மூன்று வகையான உணவுப் பொருள்களும் உண்டு. நற்குணத்தின் உணவுகள், தீவிர குணத்தின் உணவுகள் மற்றும் அறியாமை குணத்தின் உணவுகள். இவையெல்லாம் மிக தெளிவாக உரைக்கப்பட்டுள்ளன. பகவத்கீதையின் அறிவுரைகளை நாம் முறையாக உபயோகித்தால் நமது முழு வாழ்வு தூய்மையடையும். இறுதியில் இந்த பௌதிக வானிற்கு அப்பால் உள்ள நமது இலக்கை நாம் சென்றடைய முடியும்.
That beyond this spiritual material sky, there is another spiritual sky that is called Sanatan sky. In this sky, this covered sky, we find everything temporary. It is manifested. It stays for some time, gives us some byproduct, and it becomes dwindling and then vanishes.
அந்த இலக்கு நித்தியமான ஆன்மீக வானம் என்று அழைக்கப்படும் சனாதன வானமாகும். இந்த பௌதிக உலகில் அனைத்தும் தற்காலிகமாக இருப்பதை நாம் காண்கிறோம். அனைத்தும் உருவாகி சிறிது நேரம் இருந்து சில உபப்பொருள்களை உற்பத்தி செய்து தளர்ந்து இறுதியில் அழிகின்றது.
That is the law of this material world. You take this body, you take a fruit or anything what is created here, it has got its annihilation at the end. So, beyond this temporary world, there is another world for which the information is there. The parastasmātu bhāva anya. There is another nature, which is eternal.
ஒரு பழத்தையோ இந்த மனித உடலையோ எதை உதாரணமாக எடுத்துக்கொண்டாலும் இதுவே பௌதிக உலகின் சட்டம். ஆனால் நிரந்தரமற்ற இந்த உலகிற்கு அப்பால் மற்றொரு உலகம் உள்ளது என்பதை பற்றி தகவல் நம்மிடம் உள்ளது. சனாதன என்றழைக்கப்படும் அந்த நித்தியமான உலகம் வேறொரு இயற்கையிலானது.
Jiva is also described as Sanatan. Mamimang Jiva Bhuta Jiva Loka Sanatan. Sanatan means eternal. And the Lord is also described as Sanatan in the 11th chapter. So, because we have got intimate relation with the Lord, and we are all qualitatively one, the Sanatan Dham the Sanatan Supreme Personality and the Sanatan living entities, they are on the same qualitatively plane. Therefore, the whole target of Bhagavad Gita is to revive our Sanatan occupation. Sanatan, that is called Sanatan Dharma, or eternal occupation of the living entity.
Jivanam Sanatana, Nithyamanavan endru varnikkappattirukkiraan. பகவானும் 11 அத்தியாயத்தில் சனாதன என்று அழைக்கப்படுகிறார். பகவானுடன் நமக்கு நெருங்கிய உறவு உள்ளது. குணத்தின் அடிப்படையில் நாம் அனைவரும் ஒன்றே. சனாதன உலகம், சனாதன பகவான், சனாதன ஜீவன்கள். எனவே பகவத்கீதையின் முழு நோக்கம் ஜீவனின் நித்திய கடமையான சனாதன தர்மத்தை மீண்டும் புதுப்பிப்பதாகும்.
In different activities, and all these activities being purified, when we give up all these temporary activities, sarva dhanman parityajya.
Nam tarkaligamaga parpala velegalil eedupattirukkom, aanal nirandaramatra ivella seyalgalaiyum vittuvittu paramapurusha bhagavanal parindurikkapadum seyalgalai merkondal namadu seyalgal anaithaiyum thoomipaduthi vidalam.
Sanatan dharma, as mentioned above, that the Supreme Lord is Sanatan and a transcendental abode which is beyond the spiritual sky, that is also Sanatan. And the living entities, they are also Sanatan. So association of the Sanatan Supreme Lord, Sanatan living entities in the Sanatan eternal abode is the ultimate aim of human form of life.
Paramapurusha Bhagavanum avarudhu divyamana irippidamum sanatanamanadagum. உயிர்வாளிகளும் அப்படிப்பட்டவர்களே. சனாதன உலகில் பகவானுடன் உயிர்வாளிகள் உறவு கொள்வதே மனித வாழ்வின் பக்குவமாகும்.
The Lord is so kind upon the living entities because the living entities have claimed to be all sons of the Supreme Lord.
ஜீவன்கள் பகவானின் மகன்கள் என்பதால் அவர் ஜீவன்களின் மீது மிகவும் கருணையுடையவராக இருக்கிறார்.
His Lord declares to reclaim the conditioned souls and therefore Sanatan Dharma does not mean any sectarian process of religion. It is the eternal function of the eternal living entities in relationship with the eternal Supreme Lord.
எனவே சனாதன தர்மம் என்பது ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தின் வழிமுறை அல்ல. இவ்வழிமுறை நித்தியமான ஜீவன் நித்தியமான முழுமுதற் கடவுளுடன் உறவு கொள்ள வேண்டிய நித்தியமான செயலாகும்.
So far, Sanatana Dharma is concerned, it means the eternal occupation. Sripad Ramanuja Acharya has explained the word Sanatana as the thing which has neither any beginning nor any end.
Sanatana Dharma என்பது முன்பே குறிப்பிட்டபடி ஜீவனின் நித்தியமான கடமையாகும். ஸ்ரீபாத ராமானுஜாச்சாரியர் சனாதன என்ற வார்த்தையை ஆதி அந்தம் இல்லாத என்று விளக்கியுள்ளார்.
And when we speak of Sanatana Dharma, we must take it for granted on the authority of Sripad Ramanujacharya that it has no beginning nor any end.
எனவே சனாதன தர்மத்தை பற்றி நாம் விவாதிக்கும் போது ஸ்ரீபாத ராமானுஜாச்சாரியரின் முடிவை ஏற்று அதற்கு தொடக்கமும் முடிவும் இல்லை என்றே கொள்ளுதல் வேண்டும்.
Is a little different from Sanatana Dharma. Religion conveys the idea of faith. Faith may change.
ஆங்கில வார்த்தையான ரிலிஜன் என்பது சனாதன தர்மம் என்பதிலிருந்து சற்று வேறுபட்டதாகும். ரிலிஜன் என்பது ஒருவித நம்பிக்கையை குறிக்கும், ஆனால் நம்பிக்கை என்பது மாறக்கூடும்.
One may have faith in a particular process and he may change the faith afterward and adopt another faith.
ஒரு குறிப்பிட்ட முறையில் ஒருவருக்கு நம்பிக்கை இருக்கலாம். அவர் தமது நம்பிக்கையை மாற்றி வேறொரு முறையை கடைபிடிக்கலாம்.
But Sanatan Dharma means we cannot be changed. It cannot be changed. Just like the water and liquidity. Liquidity cannot be changed from water. Heat and fire. Heat cannot be changed from fire.
அதுபோலவே நீரிலிருந்து திரவத்தன்மையையும் நெருப்பிலிருந்து வெப்பத்தையும் பிரித்துவிட முடியாது.
Similarly, the eternal function of the eternal living entity, which is known as Sanatana Dharma, cannot be changed. It is not possible to change.
அதுபோலவே நித்திய உயிர்வாளியின் நித்தியமான செயலை அதிலிருந்து பிரிக்க முடியாது.
We have to find out what is that eternal function of the eternal living entity. When we speak of Sanatana Dharma, therefore, we must take it for granted on the authority of Sripad Ramanujacharya that it has no beginning nor any end.
Sanatana Dharma உயிர்வாளியுடன் நித்தியமாக தொடர்பு கொண்டுள்ளது. எனவே சனாதன தர்மத்தை பற்றி பேசும்போது நாம் ஸ்ரீபாத ராமானுஜாச்சாரியரின் முடிவுக்கிணங்க அது ஆரம்பமும் முடிவும் அற்றது என்றே கொள்ள வேண்டும்.
The thing which has no end, no beginning, must not be an sectarian thing.
தொடக்கமும் முடிவும் இல்லாதது, எல்லைகளால் வரையறுக்கப்பட முடியாமல் திகழக்கூடிய ஒன்றை ஒரு குறிப்பிட்ட மத பிரிவை சார்ந்ததாக ஒருபோதும் கருதக்கூடாது.
When you hold on the conference on the Sanatana Dharma, people belonging to some of the non-eternal religious faith may wrongly consider it that we are dealing in some sectarian thing. But if we go deep into the matter and test everything in the light of modern science, it will be possible for us to see Sanatana Dharma as the business of all the people of the world, nay, all the living entities of the universe.
ஒரு குறிப்பிட்ட மத நம்பிக்கையைச் சேர்ந்த சிலர் சனாதன தர்மமும் ஒரு மத பிரிவென்று தவறாக கருதுவர். ஆனால் இது விஷயமாக நாம் ஆழமாக சென்று நவீன விஞ்ஞானத்தின் ஒளியில் கவனித்து பார்த்தால் சனாதன தர்மமானது இவ்வுலகின் எல்லா மக்களுடைய, ஏன் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா உயிர்வாளிகளுடைய கடமை என்பதை அறிய முடியும்.
நான் சனாதன் ரிலிஜியஸ் ஃபேத் மே ஹேவ் சம் பிகினிங் இன் தி அனல்ஸ் ஆஃப் தி ஹியூமன் சொசைட்டி.
சனாதனம் அல்லாத மத நம்பிக்கைக்கு மனித வரலாற்றின் கால அட்டவணையில் ஏதாவது தொடக்கம் இருக்கலாம்.
But there cannot be any history of the Sanatana Dharma because it contains to remain with the history of the living entity. So far, living entities are concerned. We find it from the authority of the Shastra that the living entities have also no birth or death.
ஆனால் உயிர்களுடன் நித்தியமாக இருக்கும் சனாதன தர்மத்தின் வரலாற்றில் இது போன்ற ஆரம்பமே இல்லை. அதிகாரப்பூர்வமான சாஸ்திரங்கள் உயிர்வாளிகளுக்கு பிறப்போ இறப்போ இல்லை என்று கூறுகின்றன.
In the Bhagavad Gita, it is clearly stated that the living entity is never born nor does it ever die. It is eternal, indestructible and continues to live after the destruction of his temporary material body.
ஆத்மா என்றும் பிறப்பதில்லை, என்றும் அழிவதில்லை என்று கீதையில் கூறப்படுகின்றது. நித்தியமானதும் அழிவற்றதுமான ஜீவன் தனது தற்காலிகமான பௌதிக உடல் அழிவடைந்த பின்னும் தொடர்ந்து வாழ்கிறான்.
With reference to the above concept of Sanatana Dharma, we may try to understand the concept of religion from the Sanskrit root meaning of the word dharma. It means that which is constantly with the particular object.
சனாதன தர்மம் என்ற கருத்தின் அடிப்படையில் மதம் என்பதன் உட்பொருளை நாம் சமஸ்கிருத வார்த்தையின் மூலத்திலிருந்து அறிய முயல வேண்டும். ஒரு குறிப்பிட்ட பொருளுடன் ஒன்றியிருக்கும் தன்மையை தர்மம் என்ற சொல் குறிக்கின்றது.
As we have already mentioned, when you speak of fire, it is concluded at the same time that there is heat and light along with the fire. Without heat and without light, there is no meaning of the word fire.
நெருப்புடன் வெப்பமும் ஒளியும் இருக்கிறது என்று நாம் முடிவு செய்கிறோம். வெப்பமும் ஒளியும் இல்லாவிடில் நெருப்பு என்ற சொல்லுக்கு பொருளே இல்லை.
Similarly, we must find out the essential part of a living being which is always companion with him. That part of constant companion of the living being is his eternal quality, and the eternal part of the living being's quality is his eternal religion.
இது போன்றே உயிர்வாளியின் முக்கியமான இன்றியமையாத அங்கத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த இன்றியமையாத அங்கம் அதன் நித்திய குணமாகும். அந்த நித்திய குணம் அதன் நித்திய தர்மமாகும்.
When Sanatana Goswami asked Lord Sri Chaitanya Mahaprabhu about the Sarup, we have already discussed about the Sarup of every living being. Sarup, or real constitution of the living being, the Lord replied that the constitutional position of the living being is to render service to the Supreme Personality of God.
சனாதன கோஸ்வாமி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவிடம் ஒவ்வொரு உயிர்வாளியின் சொரூபம் என்ன என்று வினவிய போது, உயிர்வாளிகளின் உண்மை நிலை ஸ்வரூப புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளுக்கு சேவை செய்வதே என்று அவர் பதிலளித்தார்.
But if we analyze this part of the statement of Lord Chaitanya, we can very well see that every living being is constantly engaged in the business of rendering service to another living being.
பகவான் சைத்தன்யரின் இந்த கூற்றை ஆய்ந்து நோக்கினால், ஒவ்வொரு உயிர்வாளியும் மற்றொரு உயிருக்கு சேவை செய்வதில் எப்போதும் ஈடுபட்டுள்ளதை நம்மால் எளிதாக காண முடியும்.
A living being serves another living being in different capacities, and by doing so, the living entity enjoys life.
ஒரு உயிர்வாளி மற்ற உயிர்வாளிகளுக்கு பல்வேறு விதங்களில் சேவை செய்கிறான். அவ்வாறு செய்வதால் வாழ்வை அனுபவிக்கிறான்.
A lower animal serves the human being. A servant serves his master. A serves B master. B serves C master. And C serves D master. And so on.
சேவகன் எஜமானனுக்கு சேவை செய்வதை போல கீழ்நிலை மிருகங்கள் மனிதனுக்கு சேவை செய்கின்றன. ஒருவன் தனது எஜமானருக்கு சேவை செய்ய அவர் அடுத்தவருக்கும் அடுத்தவர் மற்றொருவருக்கும் என தொடர்ந்து ஒவ்வொருவரும் சேவை செய்து கொண்டுள்ளனர்.
Under the circumstances, we can see that a friend serves another friend, and the mother serves the son, or the wife serves the husband, or husband serves the wife. If we go on searching in that spirit, it will be seen that there is no exception in the society of the living being.
ஒரு நண்பன் மற்றொருவனுக்கும், தாய் மகனுக்கும், மனைவி கணவனுக்கும், கணவன் மனைவிக்கும் சேவை செய்கின்றனர். இந்த உணர்வில் நாம் தேடிக்கொண்டு போனால், சேவை என்ற செயலை பொறுத்தவரை உயிர்வாளிகளின் சமுதாயத்தில் விளக்கே இல்லை என்பது காணப்படும்.
Where we do not find the activity of service, the politician present his manifesto before the public and convince his voters about his service capacity. The voter also gives the politician his valuable vote on expectation that the politician will give service to the society.
சேவை செய்வதில் தனக்கிருக்கும் தகுதியை காட்டிக்கொள்வதற்காக அரசியல்வாதி தனது அறிக்கையை மக்களின் முன்பு சமர்ப்பிக்கின்றான். எனவே வாக்காளர்கள் அவன் சமுதாயத்திற்கு சேவை செய்வான் என்று நம்பி தங்களது மதிப்புமிக்க வாக்குகளை அளிக்கின்றனர்.
The shopkeeper serves the customer, and the artisan serves the capitalist. The capitalist serves his family, and the family serves the headman in terms of the eternal capacity of eternal being.
கடைக்காரன் வாடிக்கையாளருக்கும் கலைஞன் செல்வந்தனுக்கும் சேவை செய்கின்றனர். செல்வந்தன் தன் குடும்பத்திற்கும் குடும்ப தேசத்திற்கும் என ஒவ்வொருவரும் சேவை செய்தல் என்னும் நித்தியமான உயிர்வாளியின் நிரந்தர செயலை செய்கின்றனர்.
In this way, we can see no living being is exempted from the practice of rendering service to other living being, and therefore we can conclude that service is a thing which is the constant companion of the living being, and therefore it may be safely concluded that rendering of service by a living being is the eternal religion of the living being.
இவ்வாறாக எந்த உயிர்வாளியும் மற்றொரு உயிர்வாளிக்கு சேவை செய்வதிலிருந்து விலகி இருப்பதில்லை என்பதை நாம் காண முடிகிறது. எனவே சேவையே உயிர்வாளியின் நிலையான துணை என்றும், சேவை புரிவதே அவனது நித்தியமான தர்மம் என்றும் நாம் நிச்சயமாக முடிவு செய்யலாம்.
When a man professes to belong to a particular type of faith with reference to the particular time and circumstances of birth, and thus one claims to be a Hindu, a Muslim, a Christian, Buddhist, or any other sect.
இருந்தும் ஒரு குறிப்பிட்ட நேரம், சூழ்நிலை இவற்றின் அடிப்படையில் மனிதன் தன்னை ஒரு குறிப்பிட்ட மத நம்பிக்கையைச் சேர்ந்தவனாக இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவன், பௌத்தன் அல்லது வேறு ஒரு பிரிவைச் சேர்ந்தவனாக காட்டிக்கொள்கிறான்.
And a subsect, such designations are non-Sanatana Dharma.
இத்தகு அடையாளங்கள் சனாதன தர்மம் அல்ல.
A Hindu may change his faith to become a Muslim, or a Muslim may change his faith to become a Hindu or a Christian, etc.
ஓர் இந்து தனது நம்பிக்கையை மாற்றி முஸ்லிமாகவும், ஒரு முஸ்லிம் தனது நம்பிக்கையை மாற்றி இந்துவாகவும், ஒரு கிறிஸ்தவன் தனது நம்பிக்கையை மாற்றி வேறொரு மதத்தினனாகவும் மாறிக்கொண்டே போகலாம்.
But in all circumstances, such change of religious faith does not allow a person to change his eternal engagement of rendering service to others.
ஆனால் பிறருக்கு சேவை செய்தல் என்னும் நித்திய கடமையானது எந்த சூழ்நிலையிலும் மத நம்பிக்கை மாற்றத்தால் பாதிக்கப்படுவதில்லை.
A Hindu or a Muslim or a Christian, in all circumstances, he is servant of somebody, and thus to profess a particular type of faith is not to be considered as Sanatana Dharma, but the constant companion of the living being, that is rendering of service, is the Sanatana Dharma.
இந்துவோ முஸ்லிமோ கிறிஸ்தவனோ எல்லா சூழ்நிலையிலும் ஒவ்வொருவரும் யாரோ ஒருவரது சேவகனே. எனவே ஒரு குறிப்பிட்ட மத நம்பிக்கையை பயிற்சி செய்வது சனாதன தர்மத்தை பயிற்சி செய்வதாகாது. சேவை செய்வதே சனாதன தர்மமாகும்.
So, factually, we are related in the service relationship with the Supreme Lord.
உண்மையில் நாம் முழுமுதற் கடவுளுடன் சேவையின் மூலம் உறவு கொண்டுள்ளோம்.
The Supreme Lord is the supreme enjoyer and we living entities are eternally His supreme servitor.
முழுமுதற் கடவுள் பரம அனுபவிப்பாளர் ஆவார். உயிர்வாளிகளான நாம் அவரது சேவகர்கள்.
We are created for His enjoyment. And if we participate in that eternal enjoyment with the Supreme Personality of Godhead, that makes us happy, not otherwise.
நாம் அவரது ஆனந்தத்திற்காக படைக்கப்பட்டுள்ளோம். பரமபுருஷ பகவானின் இந்த நித்திய இன்பத்தில் பங்கு பெற்றால் நாமும் மகிழ்ச்சி உடையவராக ஆவோம். இல்லையேல் நாம் மகிழ்ச்சி அடைய முடியாது. சுயமாக மகிழ்வது இயலாது.
Independently, as I have already explained, that independently, any part of the body, the hand, the feet, the fingers, or any part of the body, independently, cannot be happy without cooperation with the stomach.
உதாரணமாக, உடலின் எந்த பகுதியும் வயிற்றுடன் ஒத்துழைக்காமல் மகிழ இயலாது.
Similarly, the living entity can never be happy without rendering his transcendental loving service to the Supreme Lord.
முழுமுதற் கடவுளுக்கு திவ்யமான அன்பு தொண்டு புரியாமல் உயிர்வாழி மகிழ்ச்சியாயிருத்தல் என்பது சாத்தியம் அல்ல.
பகவத்கீதா The worship of different demigods is not approved.
பகவத் கீதையில் பல்வேறு தேவர்களை வழிபடுவதும் அவர்களுக்கு சேவை செய்வதும் அங்கீகரிக்கப்படவில்லை.
Because it is said in the Bhagavad Gita, 7th chapter, 20th verse, The Lord says, Kamaistastra hitagyana prapaddanti anna devataha. Kamaistastra hitagyana. Those who are drifted by lust, only they worship the demigods other than the Supreme Lord, Krishna.
ஏழாம் அத்தியாயம் 20வது பதத்தில் கூறப்பட்டுள்ளது. காமைஸ்தைத ஹிருதஜ்ஞான பிரபத்யந்தேன்ய தேவதா தம் தம் நியமமாஸ்தாய பிரகிருத்யா நியதாஸ்வயா. பௌதிக ஆசைகளால் புத்தி இழந்தவர்கள் தேவர்களை சரணடைந்து தங்களது சொந்த இயற்கை கேற்ற வழிபாட்டு முறைகளையும் நியமங்களையும் கடைபிடிக்கின்றனர். காமத்தால் உந்தப்படுபவர்கள் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை வழிபடாமல் தேவர்களை வழிபடுகின்றனர் என்று இங்கே நேரடியாக கூறப்படுகிறது.
We also may remember that when you speak of Krishna, it is not a sectarian name.
கிருஷ்ணர் என்ற பெயரை நாம் குறிப்பிடும் பொழுது நாம் எவ்வித மதப்பிரிவை சேர்ந்த பெயரையும் குறிப்பிடவில்லை.
The Krishna name means the highest pleasure. It is confirmed that the Supreme Lord is the reservoir, is the storehouse of all pleasure.
Krishna என்றால் உன்னதமான ஆனந்தம் என்ற பொருள். முழுமுதற் கடவுள் எல்லா ஆனந்தத்திற்கும் இருப்பிடமாக விளங்குகிறார் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது.
We are all hankering after pleasure. Anandamaya abhyasat. The living entities or the Lord, because we are full of consciousness, therefore Our consciousness is after happiness.
நாம் எல்லாரும் சுகத்தை தேடி ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனந்தமயோபியாசாத் பகவானைப் போலவே உணர்வு மிக்கவர்களான உயிர்வாளிகள் இன்பத்தை நாடுகின்றனர்.
Happiness. The Lord is also perpetually happy. And if we associate with the Lord, cooperate with Him, take part in His association, then also we become happy.
பகவானின் இன்பம் நித்தியமானதாகும். உயிர்வாளிகள் அவருடன் உறவு கொண்டு ஒத்துழைத்து அவரது சங்கத்தில் பங்கு கொண்டால் அவர்களும் மகிழ்ச்சி அடைய முடியும்.
The Lord descends on this mortal world to show his pastime in Vrindavan, full of happiness.
மகிழ்ச்சி தந்தும் தனது விருந்தாவன லீலைகளை காட்டுவதற்காக பகவான் இப்பகுதிக உலகில் தோன்றுகிறார்.
When Lord Sri Krishna was in Vrindavan, his activities with his cowherd boys' friends, with his dancers, with his friend, damsel friends, and with the inhabitants of Vrindavan, and his occupation of cowherding in his childhood, and all these pastimes of Lord Krishna was full of happiness.
Bhagavan Sri Krishna, விருந்தாவனத்தில் இருந்தபோது நண்பர்களான இடையர் சிறுவர்களிடமும் இளம் பெண்களான கோபியர்களிடமும் மற்ற விருந்தாவனவாசிகளிடமும் பசுக்களிடமும் நிகழ்த்திய செயல்கள் அனைத்தும் இன்பம் நிறைந்தவையாக இருந்தன.
The whole of Vrindavan, the whole population of Vrindavan was after him. They did not know except Krishna.
விருந்தாவனத்தின் அனைத்து மக்களும் கிருஷ்ணரை தவிர வேறொன்றையும் அறியார்.
இம் லார்ட் கிருஷ்ணா ரெஸ்ட்ரிக்டட் ஹிஸ் ஃபாதர் நந்த மகாராஜ் இன் வர்ஷிப்பிங் தி டெய்மி காட் இந்திரா.
இருந்தும் பகவான் கிருஷ்ணர் தனது தந்தை நந்த மகாராஜாவை இந்திர தேவனை வழிபடுவதிலிருந்து தடுத்தார்.
பிகாஸ் he wanted to establish that people need not worship any other demigod except the supreme personality of God.
ஏனெனில் மக்கள் எந்த தேவர்களையும் வழிபட வேண்டிய அவசியம் இல்லை என்ற உண்மையை அவர் நிறுவ விரும்பினார்.
Because the ultimate aim of life is to return to the abode of the supreme Lord.
மக்களுடைய இறுதி லட்சியம் முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்வதே என்பதால் அவர்கள் அவரை, அதாவது கிருஷ்ணரை மட்டுமே வழிபட வேண்டும்.
The abode of Lord Krishna is described in the Bhagavad Gita, 15th chapter, 6th verse.
பகவத்கீதையின் 15th அத்தியாயம் 6th பதத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இருப்பிடம் விவரிக்கப்பட்டுள்ளது.
நதாத் பாசயதி சூர்ய ந சசாங்க ந பாவக ஜத்கத்யா ந நிவர்த்தந்தி தத்யாமம் பரமம் மம. Now, the description of that eternal sky, when we speak of sky, because we have material conception of the sky, therefore we think of the sky with sun, moon, stars like that. But the Lord says, that the eternal sky, there is no need of sun. Natat bhasayate surya, na sashanka, na pavaka. Neither in that eternal sky there is need of moon, nor pavaka, means neither there is necessity of electricity or fire for illuminating.
Natat pashayate suryo nasashango na pavakaha yagatvana nivartande tadhama paramam mama. எனது அந்த பரம இருப்பிடம் சூரியனாலோ சந்திரனாலோ நெருப்பினாலோ மின்சக்தியினாலோ ஒளியூட்டப்படுவதில்லை. அங்கு வந்தடைந்த எவரும் இந்த ஜட உலகிற்கு ஒருபோதும் திரும்பி வருவதில்லை. அந்த நித்திய வானத்தின் தன்மையை இந்த பதம் விவரிக்கிறது. வானத்தை பற்றிய ஜட அறிவு நமக்கு இருக்கலாம், ஆனால் அந்த அறிவு சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் போன்றவற்றுடன் தொடர்புடையதாகவே இருக்கின்றது. ஆனால் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ மின்சக்திக்கோ எவ்விதமான நெருப்பிற்கோ நித்திய வானில் அவசியமில்லை.
பிகாஸ் தி ஸ்பிரிச்சுவல் ஸ்கை இஸ் ஆல்ரெடி இல்லுமினேட்டட் பை தி பிரம்மஜோதி. பிரம்மஜோதி எஸ் பிரபா தி ரேஸ் ஆஃப் தி சுப்ரீம் அபோவ்.
ஏனெனில் தன்னிடமிருந்து வெளிப்படும் கதிர்களான பிரம்ம ஜோதியினால் ஆன்மீக வானமானது ஏற்கனவே ஒளியேற்றப்பட்டுள்ளது என்று இறைவன் இந்த பதத்தில் கூறுகின்றார்.
Now in these days when people are trying to reach other planets, it is not very difficult to understand the abode of the Supreme Lord. The abode of the Supreme Lord is in the spiritual kai, and it is named as Goloka.
பிரக்ரகங்களை அடைய நாம் மிகவும் கடும் முயற்சிகள் செய்து வருகின்றோம், ஆனால் பரமபுருஷ பகவானின் இருப்பிடத்தை அறிந்து கொள்வது கடினமல்ல. இந்த இருப்பிடம் கோலோகம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.
பிரம்ம சங்கீதா it is very nicely described. Goloka eva nivasati akhila atma bhuta. The Lord although resides eternally in his abode Goloka, still he is akhila atma bhuta. He can be approached from here also.
பிரம்ம சம்ஹிதையில் இது அழகாக விவரிக்கப்பட்டுள்ளது. கோலோக ஏவ நிவச தகிலாத்ம பூத்தக. கடவுள் தனது இருப்பிடமான கோலோகத்தில் நித்திய வாசம் செய்கிறார், எனினும் அவரை இந்த உலகத்திலிருந்தே அணுக இயலும்.
தி லார்ட் தேர்ஃபோர் கம்ஸ் டு மேனிஃபெஸ்ட் ஹிஸ் ரியல் ஃபார்ம் சச்சிதானந்த விக்ரஹ.
இதற்காகவே அவர் தனது உண்மை வடிவை சச்சிதானந்த விக்ரகத்தை வெளிப்படுத்த இங்கு வருகின்றார்.
So that we may not have to imagine, there is no question of imagination. The Lord's presence, by his causeless mercy, he presents himself in his Shyama Sundar, unfortunately, people with less intelligence deride at him. Avajananti manga moolha. Because the Lord comes as one of us.
அவர் தனது சுய ரூபத்தில் தோன்றுவதால் அவர் எப்படி இருப்பார் என்பதை கற்பனை செய்ய வேண்டிய அவசியம் நமக்கில்லை. இதுபோன்ற கற்பனை மனோரதங்களை தடுப்பதற்காகவே அவர் கீழிறங்கி வந்து தனது சியாமசுந்தர ரூபத்தை காட்டுகிறார். துரதிருஷ்டவசமாக மனிதரை போன்று நம்மில் ஒருவராக இருந்து நம்முடன் விளையாடுவதால் மந்த புத்தியுடையோர் அவரை இழிந்துரைக்கின்றனர். பகவானை நம்மில் ஒருவராக கருதிவிடக்கூடாது.
That Lord is one of us. It is his omnipotency that he presents himself with its real form before us and displays his pastimes, just the prototype of his abode.
அவர் தனது அற்புத சக்தியால் தனது சுயரூபத்தில் நம் முன் தோன்றி லீலைகள் புரிகிறார். அந்த லீலைகள் அவரது இருப்பிடத்தில் காணப்படும் லீலைகளின் மாதிரிகளே.
So that abode of Lord, there are innumerable planets also in that Brahma Jyoti. Just like we have got innumerable planets floating on the sun rays. Similarly, in the Brahma Jyoti, which is emanating from the abode of the Supreme Lord, Krishna Loka, Goloka.
ஆன்மீகவானின் ஒளிக்கதிர்களில் எண்ணற்ற கிரகங்கள் மிதந்து கொண்டிருக்கின்றன. பிரம்மஜோதி மிக உயர்ந்த லோகமான கிருஷ்ணலோகத்திலிருந்து வெளிப்படுகின்றது.
ஆனந்த சின்மய ரச பிரதிபாவிதா. All those planets are spiritual planets. They are ஆனந்த சின்மய. They are not material planets. So, the Lord says, நதத் பாசயதே சூர்ய ந சசாங்க ந பாவகம் ஜத்கத்யா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமங்கம. Now, anyone who can approach that spiritual sky will not be required to come back again in this material sky.
இதன் கதிர்களில் பௌதிக தன்மைக்கு அப்பாற்பட்ட கிரகங்களான ஆனந்தமய சின்மய கிரகங்கள் மிதக்கின்றன. பகவான் கூறுகின்றார், நதத் பாசயத்தே சூரியோ நசசாங்கோ ந பாவக எக்கத்வான் நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மமா. அந்த ஆன்மீக வானத்தை அடைபவர் பௌதிக வானிற்கு மீண்டும் இறங்கி வர வேண்டிய அவசியமில்லை.
The moon planet, of course, is the nearest planet. But even we approach the highest planet, which is called Brahma Loka, there also we have the same miseries of material life. I mean to say, the miseries of birth, death, old age, and diseases. No planet in the material universe is free from the four principles of material existence.
பௌதிகவானில் மிக உயர்ந்த லோகமான பிரம்மலோகத்தை அடைந்தாலும் பிறப்பு இறப்பு முதுமை நோய் என்ற இதே துன்பங்களை நாம் காண்போம். அவ்வாறிருக்க சந்திரனுக்கு செல்வதை பற்றி சொல்லவே வேண்டாம். ஜடவாழ்வின் இந்நான்கு துன்பங்களிலிருந்து பௌதிக பிரபஞ்சத்தின் எந்த கிரகமும் விடுபட்டதல்ல.
The Lord therefore says in the Bhagavad Gita, Abrahma Bhuvanan Lokan Punaravartinajya. The living entities are traveling from one planet to another. It is not that we can simply go to another planet by the mechanical arrangement of this Sputnik.
உயிர்வாளிகள் ஒரு கிரகத்திலிருந்து மற்றொரு கிரகத்திற்கு பிரயாணம் செய்கின்றனர். ஆனால் இயந்திரங்களின் உதவியால் நாம் விரும்பும் கிரகத்திற்கு சென்றுவிட முடியாது.
Anyone who desires to go to other planet, there is process. ஜாந்தி தேவ பிரதா தீமான் பித்ரீம் ஜாந்தி பித்ரி பிரதா. If anyone wants to go to any other planet, say moon planet, we need not try to go by this Sputnik.
நாம் வேறொரு உலகத்திற்கு செல்ல விரும்பினால் அவ்வாறு செல்வதற்கென்று குறிப்பிட்ட வழிமுறை உள்ளது. அதுவும் கூறப்பட்டுள்ளது. யாந்தி தேவா விரதா தேவான் பித்ரோன் யாந்தி பித்ரு விரதா. கிரகங்களிடையே பயணம் செய்ய விரும்பினால் நமக்கு இயந்திரங்களின் ஏற்பாடுகள் அவசியமில்லை.
The Bhagavad Gita in the stress Yanti Devabrata Deva. These moon planets or sun planets or the planets above these Bhuloka, they are called Sarvaloka.
கீதை கற்பிக்கிறது, யாந்தி தேவா விரத தேவான், சந்திரன் சூரியன் உயர் கிரகங்கள் ஆகியவை சர்க்கலோகம் என்று அழைக்கப்படுகின்றன.
சர்க்கலோகா பூலோகா உபர்லோகா சர்க்கலோகா டிஃபரன்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் பிளானட். சோ தேவலோகா தேர் நோன் ஜஸ்ட் லைக் தட். பகவத் கீதா கிவ்ஸ் வெரி சிம்பிள் ஃபார்முலா that you can go to the higher planet, Devaloka, Yanti Deva Prata Deva, Yanti Deva Prata Deva, Deva Prata, if we practice the process of worshipping the particular demigod, then we can go to that particular planet also. We can go to the sun planet, we can go to the moon planet, we can go to the heavenly planet.
உயர்நிலை, நடுநிலை, கீழ்நிலை என்று மூன்று வித கிரக அமைப்புகள் உள்ளன. பூமி நடுநிலை கிரகத்தைச் சேர்ந்ததாகும். உயர்நிலை கிரகங்களுக்கு தேவலோகத்திற்கு பயணம் செய்வது எப்படி என்பதற்கு மிக சுலபமான வழியை கீதை நமக்கு தெரிவிக்கின்றது. யாந்தி தேவா விரதா தேவான், ஒரு குறிப்பிட்ட கிரகத்தின் குறிப்பிட்ட தேவரை வழிபடுவதால் சந்திரனுக்கோ சூரியனுக்கோ மற்ற எந்த உயர் கிரகத்திற்கோ போய்விடலாம்.
பட் பகவத்கீதா டஸ் நாட் அட்வைஸ் டு கோ டு எனி ஒன் ஆஃப் தீஸ் பிளானட்ஸ் இன் தி மெட்டீரியல் வேர்ல்ட்.
இருப்பினும் இந்த ஜட உலகில் உள்ள எந்த கிரகத்திற்கும் செல்லும்படி பகவத்கீதை நம்மை அறிவுறுத்தவில்லை.
Because even we go to the Brahma Loka, the highest planet, it is calculated by the modern scientists that we can reach the highest planet by traveling with Sputnik for 40,000 of years. Now, it is not possible to live 40,000 of years and reach the highest planet of this material universe.
ஏனெனில் நாம் மிக உயர்ந்த லோகமான பிரம்மலோகத்திற்கே பயணம் செய்வோமாயினும் அதற்கு 40,000 வருடம் பயணம் செய்யும் ஓர் இயந்திரத்தை உருவாக்கி அதில் பயணம் செய்ய வேண்டும். அவ்வளவு காலம் உயிரோடு இருப்பது யார்?
But if one devotes his life in the worshipment of the particular demigod, he can approach the particular planet as it is stated in the Bhagavad Gita. Jānti deva vṛtā divān. Pitri jānti pitri vṛtāha. Similarly, there is pitri lok. Similarly, one who likes to approach the supreme planet, the supreme planet means the Krishna Loka. In the spiritual sky, there are innumerable planets, Sanatana planets, eternal planets, which are never destroyed, annihilated. But of all those spiritual planets, there is one planet, the original planet, which is called Goloka Vrindavan.
பௌதிக துன்பங்களான பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் எனும் துன்பங்களை அங்கும் காண வேண்டியிருக்கும். ஆனால் மிக உயர்ந்த கிரகமான கிருஷ்ணலோகத்திற்கோ ஆன்மீக வானத்திற்குட்பட்ட ஏதாவது ஒரு கிரகத்திற்கோ சென்றால் இந்த பௌதிக துயரங்களை காண மாட்டோம். இந்த ஆன்மீக கிரகங்கள் எல்லாவற்றிலும் மிக உயர்ந்த கிரகமான கோலோக விருந்தாவனம் எனும் கிரகம் மூல புருஷோத்தமனான ஸ்ரீகிருஷ்ணரின் வாசஸ்தலமாகும். இந்த விவரங்கள் எல்லாம் பகவத்கீதையில் தரப்பட்டுள்ளன.
And we are given the opportunity for leaving this material world and get our eternal life in the eternal kingdom.
எப்படி இந்த ஜட உலகை விட்டு வெளியேறி எவ்வாறு ஆன்மீக வானில் உண்மையான ஆனந்தமயமான வாழ்வை தொடங்குவது என்பது பற்றிய விவரம் கீதையின் உபதேசங்களின் மூலம் நமக்கு அளிக்கப்படுகின்றது.
Now, in the 15th chapter of the Bhagavad Gita, the real picture of this material world is given. It is said that
பகவத்கீதையின் 15th அத்தியாயத்தில் பௌதிக உலகின் உண்மை சித்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அங்கு கீழ்வருமாறு கூறப்பட்டுள்ளது.
உத்தமூலம் மகோஷாகாமஸ்தத்தம் பிராகுரவ்வயம் சந்தாங்கி யஸ் பண்ணாணி ஜஸ்தங் வேத சவேதவி. Now this material world is described in the 15th chapter of the Bhagavad Gita as a tree which has got its root upwards, urdham moolam.
Urdham moolam atha shakam ashvattam praguravyayam chandamsi yasya parnani yastam vedasa vedavit. கிளைகள் கீழும் வேர்கள் மேலுமாக உள்ள ஒரு மரத்தை போன்று இங்கு பௌதிக உலகம் விளக்கப்பட்டுள்ளது.
Have you experienced of any tree which has its root upwards? We have got this experience of a tree root upwards by reflection. If we stand on the bank of a river or any reservoir of water, we can see that the tree on the bank of the reservoir of water is reflected in the water as trunk downwards and the root upwards.
வேர்கள் மேற்புறமான மரத்தை பற்றிய அனுபவம் நமக்குண்டு. ஒரு நதிக்கரையிலோ நீர்த்தேக்க கரையிலோ நின்றால் நீரில் பிரதிபலிக்கும் மரங்கள் தலைகளாக இருப்பதை காணலாம். கிளைகள் கீழே செல்ல வேர்கள் மேல் நோக்கி
இருக்கின்றன.
இது போன்றதே பௌதிக உலகம். இது ஆன்மீக உலகின் பிரதிபிம்பம்.
Just like the reflection of the tree on the bank of a reservoir of water is seen downwards. Similarly, this material world, it is called shadow. As in the shadow, there cannot be any reality. But at the same time, from the shadow, we can understand that there is reality.
இப்பௌதிக உலகம் உண்மையின் நிழல் போன்றதாகும். நிழலில் உண்மையோ ஆதாரமோ இல்லை. ஆனால் நிழலில் இருந்து உண்மையும் ஆதாரமும் உள்ளதென்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும்.